கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய பரிசுத்தவான்கள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவனுடைய உன்னதமான திருநாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் அன்பின் நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். மாத்திரமல்லாமல் நான் சார்ந்திருக்கும் உங்களுடைய உடன் அங்கங்களுடைய அன்பு மற்றும் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேவன் இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் கிருபையாக இந்த ஒரு நாளையும் இந்த வேளையில் அவருடைய பரிசுத்த மிகுந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுக்கும்படியாக இந்த மாநாட்டிலே தேவன் தந்திட்ட இந்த அருமையான வாய்ப்பிற்காக அவருக்கு நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொண்டு இப்போதும் நம்முடைய ஆன்மீக ஜீவியத்திற்கு ஒரு மிகுந்த பிரயோஜனத்தையும் அளிக்கும் வகையான தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடத்தினுடைய தலைப்பு குளோரிபிகேஷன், மகிமையாக்கப்படுதல். இந்த வார்த்தையினுடைய விஷயம் கேட்கும் போதே நம்முடைய மனசுக்குள்ள ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி மாத்திரமல்லாமல் நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய விருப்பமும் அடங்கிய ரொம்ப முக்கியமான விஷயம் இது, மகிமையாக்கப்படுதல். இந்த ஒரு நிலைக்குள்ளாக, இந்த ஒரு விஷயத்திற்குள்ளாக நம்ம கடந்து போவதற்காகத்தான் நம்முடைய சகலவிதமான பிரயாசங்கள், நம்முடைய அனுதின ஓட்டம் இவைகள் எல்லாமே இதற்காகவே அங்க இருக்கு. அப்ப இதனுடைய விஷயம் தேவன் எந்த ஒரு வகையில வைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது, இவைகளை தேவன் ஒரு மூன்று படிநிலைகளாக அவைகளை வைத்திருக்கிறார். இதனுடைய விஷயத்தை பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அவருடைய முதலாம் வருகையின் மந்திரத்தலில் ஒரு விசேஷமான ஒரு சத்தியம் அவர் பேசினார். அது உவமை. அந்த உவமையில் அவர் பயன்படுத்திட்ட அந்த ஒரு வார்த்தை, பரிசுத்தவான்கள் ஆகிய நம்மளுடைய வாழ்க்கையில் நாம கடந்து போகக்கூடிய அந்த மூன்று படிநிலைகளை பற்றி கர்த்தர் இயேசு அந்த வார்த்தைகளை அவர் பேசிட்டார். ஆனா அந்த வார்த்தைகளை இப்போது நம்ம வசனத்தின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13:33.
வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தால் என்றார்.
ஆமாம், இது நம் அனைவரும் நம்முடைய அடிப்படை உபதேசம் சத்தியங்கள்ல கேட்டுட்ட ரொம்ப விசேஷமான வார்த்தை. மகா பரிசுத்தமான விசுவாசம் என்கின்ற தலைப்புல இந்த வசனத்தை நம்ம எடுத்து நம்ம பார்ப்போம். அப்படியாக பார்க்கும்போது அந்த மூன்று படி மாவு, அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரை என்ன பண்ணிட்டாங்க, அந்த புளிச்ச மாவுக்குள்ள அதை முற்றிலும் மூடி போட்டுட்டாங்க. அப்ப அந்த மூன்று படி மாவு என்ன என்று பார்க்கும்போது நாம குருந்தியர்ல நம்ம பார்க்கிறோம். 1 Corinthians 3:33 நம்ம அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம், வாசிக்கலாம். 1 Corinthians 3:31.
அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார்.
இதனுடைய விஷயங்கள் அதுக்குள்ளாக அங்க இருக்குது. ஆனா இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது அந்த மூன்று விஷயங்களுடைய காரியம், ஒன்று விசுவாசம், இன்னொன்று நம்பிக்கை, மற்றொன்று அன்பு என்கின்ற கோணங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அந்த அன்பு முழுவதும் என்ன ஆயிடுச்சு என்று பார்க்கும்போது இல்லாமல் போயிடுச்சு. அல்லது இது ஒரு விசேஷமான சத்தியம், இந்த சத்தியம் பெயர் கிறிஸ்தவ மண்டலங்கள்ல முற்றிலும் புளித்து போகும்படியாக, அல்லது இதனுடைய சத்தியம் தெரியாத அளவுக்கு பெயர் கிறிஸ்தவ மண்டலம் அவைகளை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவைகளை அதனுடைய சத்தியத்தின் தாற்பரியம் இல்லாத ஒரு நிலையை அவங்க உருவாக்கிட்டாங்க. ஆனா இது பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ஓகே. ஆனா இதனுடைய விஷயம் நமக்கு இதனுடைய ஆழங்களை எவ்வளவாக நாம் உணர்ந்தவர்களாக அறிந்தவர்களாக இருக்கிறோம் என்பதே முக்கியம். அப்ப அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது பாருங்க, இதை முதல் படி மாவு, இரண்டாம் படி மாவு, மூன்றாம் படி மாவு, இது குறிக்கிறது ஒன்னு விசுவாசம், ஒன்று நம்பிக்கை, ஒன்று அன்பு. ஆனா இவைகளை பத்தி சகோதர் ரசல் அவர்கள் என்ன சொல்றாங்க என்று பார்க்கும்போது, முதல் படி மாவு விசுவாசம், இது குறிக்கிறது நீதிமானாக்கப்படுதல். இது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப விசேஷம், ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம் பரிசுத்தவான்களாக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இந்த முதல் படி நிலையினுடைய ஆசீர்வாதத்தை யார் ஒருவர் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் இந்த மாதிரியான பரிசுத்தவான்களின் ஐக்கியங்கள்ல, கூடுகைகள்ல பங்கெடுப்பது இயலாத காரியம். இரண்டாவது படி மாவு, நம்பிக்கை. இது கூட நம்முடைய வாழ்க்கையில இப்ப நாம் அனைவர் மத்தியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசேஷமான காரியம், பரிசுத்தமாக்கப்படுதல். இரண்டாம் படி மாவு. மூன்றாம் படி மாவு, அன்பு. இது ரெப்ரஸ் பண்ணுது மகிமையாக்கப்படுதல். இது மூன்றுமே டாக்டின், சத்தியம் சார்ந்த விஷயங்கள். இவைகள்ல சபை மிகுந்த தெளிவு உடையவர்களாக அவர்கள் காணப்படணும், அவங்க இருக்கணும். ஒருவேளை இந்த மூன்று டாக்டரின்ல சபை தெளிந்த நிலையை அவர்கள் இல்லாத பட்சத்தில் அவர்கள் மகிமைக்கான விஷயத்தை அவர்கள் எதிர்பார்ப்பது அது நியாயமான வகையில் அவைகள் இருக்காது. அப்ப அந்த ஒரு வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மூன்றுமே ஒரு புது சிஷ்யின் வாழ்க்கையில ஒரு மூன்று படி நிலைகளாக தேவன் இவைகளை வைத்திருக்கிறார் அவர், சரிங்களா? இது மூன்றும் ஒரு புது சிஷ்யர்களுக்கு தேவன் ஒரு மூன்று படி நிலைகளாகவும், இந்த மூன்று படிநிலைகளை ஒரு புது சிஷ்யர் கடந்து செல்லக்கூடியவர்களாகவும் அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் இருக்கணும். அந்த ஒரு வகையை பார்க்கும்போது இதை வேதம் வேற என்ன கோணத்தில் காண்பிக்குது என்று பார்க்கும்போது தான் அதைத்தான் நாம் வாசித்தோம். ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 33வது வசனத்துல இந்த வசனம் ரொம்ப அருமையான வகையில் வேற கோணத்தில் காண்பிக்குது, அவரே நமக்கு ஞானமும் அப்புறம் நீதியும். நீதி குறிக்குது நம்முடைய நீதிமானாக்கப்படுதல். அப்புறம் வாசிக்கலாம் வசனம்,
தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும்.
பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தம் ஆக்கப்படுதலை அது குறிக்குது.
மீட்புமானால்,
மீட்பு குறிக்குது நம்முடைய மூன்றாம் படிநிலையாகிய மகிமையாக்கப்படுதல், மாபெரும் பெரிதான ரட்சிப்பை அது அங்கு அடையாளப்படுத்துது. அப்ப அந்த ஒரு வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவைகளை வேதம் பல்வேறு வகைகள்ல இந்த மூன்று சத்தியம் சார்ந்த விசேஷமான காரியங்களை அது நம்முடைய வாழ்க்கையில அது வலியுறுத்தக்கூடியதாகவும், அவைகளை ரொம்ப முக்கியமாக இன்றியமையாத விசேஷமான சத்தியத்தை அது காண்பிக்கக்கூடியதாகவும் நாம் பார்க்கிறோம். இவைகளை கர்த்தர் இயேசு அவருடைய அதே முதலாம் வரியில அவர் இன்னொரு வகையில சொல்லும்போது ரொம்ப எளிமையான வகையில அவர் பேசினார். அவர் என்ன எப்படி என்று பார்க்கும்போது யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்தில் அவர் பேசியிருக்கிறார், வாசிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 6 வசனம்.
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்.
ஆமா, இது கூட. அப்ப இதனுடைய விஷயங்கள் கூட நம்ம வசனங்கள் நமக்கு பரிச்சயமானவை தான், தெரிந்த விஷயங்கள் தான். அப்ப அது நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லும் போது இவைகளை நாம் ஆசரிப்பு கூடாரத்தின் வகைகள்ல நம்ம ரொம்ப தெளிவான சத்தியத்தின் பார்வையில நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம நானே வழி என்று சொல்லும் போது இங்க கூட காண்பிக்கப்படுது நம்முடைய முதலாவது படிநிலையாகிய நீதிமானாக்கப்படுதல். நானே சத்தியம் என்று சொல்லும் போது இது ரெப்ரஸ் பண்ணுது நம்மளுடைய பரிசுத்தமாக்குதலின் இரண்டாவது படிநிலையை. நானே ஜீவன் என்று சொல்லும் போது நம்ம முதலும் மற்றும் அதனுடைய பயணத்தில் முடிவாகிய மூன்றாவது படிநிலையாகிய ஜீவனை அது அடையாளப்படுத்துது. அப்ப இது ரொம்ப விசேஷமாக கர்த்தர் இயேசுனுடைய உவமை துவங்கி அவர் நேரடியாக அவருடைய சீஷர்களை பத்தி என்னை பின்பற்றி வர விரும்பினால் இந்த வார்த்தைகள் துவங்கி, சரிங்களா, நானே உங்களுக்கான வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்கின்ற வார்த்தை துவங்கி இவைகள் இந்த விசேஷமான மூன்று படிநிலைகளை நம்ம பார்க்கிறோம். நாம அந்த ஒரு வகையில இந்த இடத்துல நாம் யாவருமாக நீதிமான்களாகவே கூட்டப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது சிஷியனுடைய வாழ்க்கையில நீதிமானாக்கப்படுதல் இது ரொம்ப முக்கியம். இது முதல் படிநிலை. இது நாம் யாவரும் கடந்திருக்கிறோமா இல்லையா என்று நாம் சோதித்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த நிலையை கடந்தவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். சரி, இந்த நீதிமானாக்கப்படுதலுக்காக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் என்பதை பார்க்கலும், இது மூன்றுமே ஆக்கப்படுதல், நீதிமான் ஆக்கப்படுதல், பரிசுத்தம் ஆக்கப்படுதல், மகிமை ஆக்கப்படுதல். அப்ப ஆக்குறாருனா அது யார் ஆக்குறார்? தேவன், சரிங்களா? தேவன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நாமளே ஒரு நீதிமானாகவோ, நம்மளை நாம் ஒரு பரிசுத்த மிகுந்த ஒரு ஜனங்களாகவோ நம்மளை உருவேறுபடுத்திக் கொள்ள முடியாது, அல்லது நம்மளை நாம் உருவாக்கிக் கொள்ள முடியாது. அப்ப இவை மூன்றுமே தேவன் கிருபையாக இரக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிக பிரம்மாண்டமான விஷயங்கள். இந்த பிரம்மாண்டமான விஷயத்தின் சத்தியங்களை நாம அதிகமாக உணர்ந்து கொள்வது ரொம்ப அவசியம். அந்த ஒரு வகையில முதலாவது படிநிலை நீதிமானாக்கப்படுதல். இதுல நம்மளுடைய பங்கு, இது தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில செய்யறார். ஆனா நம்மளுடைய பங்கு என்று பார்க்கும்போது ஒன்றே ஒன்று நாம் செய்கிறோம். என்ன என்று பார்க்கும்போது நம்முடைய அருமையான ஆண்டவர் கர்த்தர் இயேசு மற்றும் அவருடைய பலியின் மீது நாம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விசுவாசம், சரிங்களா? இந்த விசுவாசத்தின் பொருட்டு தேவன் பாவிகளாக இருந்துட்ட நம்மை நீதிமானாக ஆக்குறார் அல்லது நீதிமானாக நம்மளை எண்ணிக்கொள்கிறார். இது சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த ஒரு வகையில நீதிமானாக ஆக்கப்பட்ட நம்ம கிட்ட தேவன் நம்மளை அவருடைய குமாரன் மூலியமாக காமிச்சிட்டு அந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில நம்மளை நீதிமானாக மாற்றி இருக்கும் போது நம்ம கிட்ட என்ன நடக்குது, என்ன ஒரு செயல்பாடுகள் நமக்குள்ள நடந்திருக்கு என்று பார்க்கும்போது நாம் முதலாம் மரணத்தை கடந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அதாவது பாவம், சாபம் மற்றும் ஆதாம் மூலியமாக வந்துட்ட மரணம், இவைகளை தேவன் மறைத்து முதலாம் மரணத்துக்கு நம்மளை விடுதலையாக்கி முதலாம் மரணத்தை நம்மளை கடக்க செய்து தேவன் நம்மளை இவ்வளவாக கிருபையாக ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். இது வேதம் காண்பிக்குது. இது ஜீவன் நிலை, தேவனோடு முழுவதும் முற்றும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான நிலை என்பதைத்தான் இந்த நீதிமான் நிலை ரொம்ப அழகாக காண்பிக்குது. அப்ப இந்த நீதிமான் நிலை, இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் ஒருவருடைய வாழ்க்கையில் எப்ப முழுமை அடையுது என்று பார்த்துட்டோம் அப்படின்னா, எப்ப அவர் தன்னை முழுவதும் முற்றும் தேவனுடைய தெய்வீக சித்தத்திற்கு முற்றும் ஒப்பு கொடுக்கிறாரோ அப்போ அவருடைய நீதிமானாக்கப்படுதல் ஃபுல்ஃபில் ஆகுது. புரியுதுங்களா? முழுமையாக்கப்படுது, முழுமை அடைகிறது. ரொம்ப சிம்பிள், நம்முடைய கான்சன்ட்ரேஷன், இங்கிலீஷ்ல சொல்லும்போது நம்முடைய கான்சன்ட்ரேஷன், நம்முடைய அர்ப்பணிப்பு. அப்ப அந்த படிநிலையினுடைய விஷயம் தாற்பயம் புரிந்து கொள்ளணும். அந்த அர்ப்பணிப்பு என்று சொல்லும்போது வார்த்தை அல்ல, ட்ரூலி, ஹார்ட்லி, ஃபுல்லி, முழுவதும், சரிங்களா? முழு இருதயத்தோடு, சரிங்களா? முற்றிலும் நம்மை தேவனுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில, அந்த ஒரு செயல்பாட்டில் நம்முடைய வாழ்க்கையில அந்த நீதிமானாக்கப்படுதலுடைய விஷயங்கள் அங்க முழுமை அடையுது. இது விஷயம், சின்ன பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம். இரண்டாவது, இப்படியாக நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில நாம் அடிய எடுத்து வைக்கக்கூடிய இரண்டாவது படிநிலை அல்லது இரண்டாவது ஸ்டெப், இதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல். இது கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் தான் செய்யறார், தேவன் தான் செய்யறார். ஏன் அப்படின்னா, நாம் நம்மளை முற்றிலும் அர்ப்பணிச்சிட்டோம். தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யணும் என்று முழு இருதயம் இருக்குது, மனசு இருக்குது. ஆன போதிலும் நாம பாவிகள், பலவீனர். அந்த பலவீனங்கள், அந்த பாவங்கள் மீண்டும் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, வந்து தாக்கும் போது, அவைகளை நாம ஒரு சோதனைக்கு உட்படும் போது நம்முடைய நிலையை நம்ம என்ன பண்றோம், உணர்ந்து ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை அது இல்ல, இரண்டாவது படிநிலையாகிய பரிசுத்தமாக்குதலுக்குள் முன்னேறி போவதே என்பதை உணரக்கூடிய வாய்ப்புகளை என்ன பண்றோம், இந்த பரிசுத்தமாக்குதல்ல நம்ம பெறக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அப்ப இதுல நம்மளை பரிசுத்தம் பண்ணக்கூடிய மிக முக்கியமான வேலையை கூட தேவனே என்ன பண்றார் என்று பார்க்கும்போது, தேவனே அங்க செய்கிறவராக நாம் பார்க்கிறோம். ஏன்னா நாம பரிசுத்தம் இல்லாததுனால நம்மை நாம் என்ன பண்ண முடியாது, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனபடினால் இந்த ஒரு மிகுந்த ஒரு பெரிய வேலையை இதை கூட தேவனே அங்க செய்கிறவராக நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு வகையில பார்க்கும்போது அர்ப்பணிப்பின் நிலை, இது நீதிமான் நிலை. அர்ப்பணிச்சிட்டா மாத்திரம் போதாது, அந்த அர்ப்பணிப்பில் வாழ்வது, அந்த அர்ப்பணிப்பில் வாழ்வது, இதுவே பரிசுத்தமாக்கப்படுதல். புரியுதுங்களா? அல்லது பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பது என்று கூட சொல்லலாம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, முற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. இது பேசுவதற்கு எளிமையா இருக்கும், கேட்பதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும், ஆனா அது உள் உணர்வின் அடிப்படையில அல்லது ஒரு ஒரு புது சிருஷ்டியாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது என்கின்ற ஒரு விஷயத்தை ஒருவர் சிந்திக்கும் போது அப்பதான் தெரியும் அந்த கீழ்ப்படிதனுடைய அவசியம், முக்கியத்துவம் மற்றும் இது எவ்வளவு பெரிய வேலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் ஒரு புது சிருஷ்டிட்ட அப்படின்னா, பரிசுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வேலையில அவருடைய முழு பார்ட் அவர் எடுக்கிறாரு, அதுக்கு நம்மளுடைய பார்ட் முழுக்க கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் மாத்திரம் கிடையாது, இந்த பரிசுத்தமாகுதலுடைய விஷயத்துல நம்மளை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும், அல்லது நம்மளே நாம் கீழ்ப்படுத்தணும், முழுவதும் கீழ்ப்படியணும். அப்படின்னா நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய மனமும், நம்முடைய இருதயமும் நம்முடைய மனமும் பிதாவுக்கு ஒத்த நிலையை அடையணும் என்கின்ற சிந்தை யார் ஒருவருக்குள் இருக்குதோ அவங்கத்தான் தங்களை இந்த கீழ்ப்படுதலுக்குள்ள அல்லது இந்த ஒரு பரிசுத்தப்படுத்துதலுக்குள்ள தங்களை ஒப்புக் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா கஷ்டம். சரிங்களா? அநேகர் உடன்படிக்கையின் வழியாக அல்லது ஞானஸ்நானத்தின் வழியாக நான் நீதிமான் என்று எண்ணிக்கொள்ளலாம், ஆனா எண்ணிக்கொள்ளுதல் மாத்திரம் கிடையாது, அர்ப்பணிப்பினுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஒரு பாகமாக தேவன் எதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா பரிசுத்தமாகுதல். இது எங்க இருந்து துவங்குது அப்படின்னா நம்மளுடைய அர்ப்பணிப்பு துவங்கி எதுவரை தேவன் கொண்டு போறார் அப்படின்னா நம்முடைய மரணம் வரை. மரணம் வரை. அப்ப நம்முடைய மரணம் வரை இந்த பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகணும்னா நடந்தேறணும், நடந்தேறணும். அப்ப இப்படியாக நடந்தேறக்கூடிய விஷயத்துல தேவன் முழுக்க அவருடைய மிகுந்த கிருபையை தரும்போது நம்முடைய பட்சத்திலிருந்து நாம் காண்பிக்க வேண்டிய விஷயம் முழுவதும் கீழ்ப்படுதல். அப்ப இந்த கீழ்ப்படுதல் நம்ம எப்படி தேவன்கிட்ட காண்பிக்க முடியும் என்று சொல்லும்போது, நீதிமான் நிலைக்கு முன்பதாக இருந்துட்டு அதே நிலையில் இருந்து நீதிமானுக்குரிய செயல்பாடுகளையோ அல்லது பரிசுத்தமாவதற்கான எந்த வேலைகளையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நாம் செய்ய முடியாது அல்லது காண்பிக்க முடியாது. சோ இதற்காகத்தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு முற்றிலும் முழுவதும் உலகத்தில் இருந்து நம்மளை பிரித்து எடுத்து நம்மளை தனிமைப்படுத்திக் கொள்ளணும். டு செட் அபார்ட், நம்மளை தனிமைப்படுத்திக்கணும். சோ அப்பதான் தேவன் முற்றிலும் நம் பட்சத்துல நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த முழு வேலையில் அவர் என்ன பண்ணுவார்னா மரண பரியந்தம் அவர் நம்மளை நடத்தக்கூடியவராக அங்க இருக்கிறார். சோ இந்த பரிசுத்தமாகுதல்ல நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விசேஷமான அந்த ஒரு ஆசீர்வாதமாகிய, சரிங்களா, ஒரு மிகுந்த ஒரு அருமையான ஒரு குணலட்சணம். அந்த குணலட்சணம் என்ன என்று வசனத்துல பார்க்கும்போது, ஒருவேளை இந்த ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல்ல முழுவதும் நாம முற்றிலும் நாம நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்மளை ஒப்புக் கொடுத்து அந்த பரிசுத்த வாழ்க்கையினுடைய நிறைவேறுதலை நாம அடைந்து முடியும் போது நாம் தேவனுடைய பட்சத்தில் நாம் இருக்கக்கூடிய ஜனங்களாக நாம் எப்படி அடையாளம் காட்டப்படுவோம் என்று பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 14:1
பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
ஆமாம். அப்போ இந்த விஷயம் பார்க்கும்போது பாருங்க, இது மகிமேல இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா அங்க பாருங்க, இந்த 144,000 பேரையும் பார்க்கும் போது அவருடைய நெற்றிகள்ல என்ன எழுதப்பட்டிருந்தது? பிதாவின் நாமம் அவருடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்தது. இது எதை அடையாளப்பட்டது என்று சொல்லும்போது, அவர்கள் தேவத்துவத்தின் பரிபூரணத்தை பெற்றவர்களாக அவர்கள் இருப்பாங்க. எப்படி இந்த ஒரு விஷயம் அது காண்பிக்குது? ஒரு புது சிஷ்டியினுடைய வாழ்க்கையின் இலக்காகிய கிறிஸ்துவின் சாயல், அதை அவர்கள் பரலோகத்தில் அவர்கள் எப்படி அதை காண்பிக்கிறார், தேவன் காண்பிக்கிறார் என்று சொல்லும் போது அது பிதாவின் நாமம் என்று காண்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, கர்த்தர் இயேசு அவர் முழுவதும் அவர் மாம்சத்தில் இருந்து வெளிப்படுத்திட்ட சகல விதமான குணலட்சணங்கள் யாவுமே அது பிதாவிடம் இருந்து அவர் பெற்றுக்கொண்டவைகளை என்ன பண்ணார், அல்லது பிதாவின் காரியங்களைத்தான், பிதாவின் குணலட்சணங்களைத்தான் அவர் வெளிப்படுத்தினவராக அங்கு இருந்தார். புரியுதுங்களா? அந்த ஒரு வகையில அதே கர்த்தரின் குணசாயிலே நாம் அதை ஒரு இலக்காக வைத்து நம்ம பெற்றுக் கொள்ளும் போது மகிமையில் ரொம்ப தெளிவா காண்பிக்கும், இது தேவனுடைய குணம். தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவருடைய குமாரனும் அவ்வண்ணமாகவே அவருடைய திருச்சபையும் இருக்கிறாங்க என்பதனுடைய அருமையான விஷயம்தான் அங்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 14:1. அப்ப இந்த பரிசுத்தமாகுதல் இதை ஒரு புது சிருஷ்டி எந்த வகையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும், எந்த வகையில தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில நேரடியாக செய்கிறாரா என்று பார்க்கும்போது நேரடியாக அவைகள் இல்ல. எதன் அடிப்படையில் செய்கிறார் என்று சொல்லும் போது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக ஒரு புது சிஷ்யர்களாக நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தலையின் மீது விழுந்திருக்கக்கூடிய கடமை. 2 தீமோத்தேயு 2:15.
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு.
இதுதான் நம் ஒவ்வொருவருடைய தலையின் மீது விழுந்துட்ட பிரதானமான கடமை. இது போதிக்கிறவங்களுக்கு இல்ல இந்த வசனம், மாறாக படிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டது. புரியுதுங்களா? அப்போ ஒரு நீதிமானாக்கப்பட்ட ஒரு புது சிஷியனுடைய வாழ்க்கையில, சரிங்களா, அவருடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தொடங்கி இருக்கக்கூடிய ஒருவர் அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை அவர் எப்படியாக சரியான வகையில் அவர் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் தான். அப்ப தேவனுடைய இந்த பரிசுத்தமான வார்த்தைகளை அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயங்கள்லையும் ஒவ்வொரு காலங்களிலையும் அவர் படிக்கிறவராகவும் அந்த படிக்கிற விஷயங்கள்ல அவர் முன்னேறி செல்லக்கூடியவராகவும் அவர் காணப்படணும். ஏற்றக்கால சத்தியத்தின் வெளிச்சத்தை அவர் பெற்றுக்கொள்ளணும், காலத்துக்கேற்ற சத்தியத்தின் வெளிச்சங்களை பெற்றுக்கொள்ளணும். இதுல என்ன அடங்கியிருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கான பரிசுத்தமாகுதல். கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப எவ்வளவாக தேவனுடைய வார்த்தைகளை சத்தியங்களை நாம் படிக்கிறோமோ அவ்வளவாக நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த விஷயம், அப்ப தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக படிக்கும் போது கூட தான் நாம கீழ்ப்படுதல் என்கின்ற விஷயம் கூட தேவன்கிட்ட என்ன பண்ண முடியும்னா நாம காண்பிக்க முடியும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப ஏற்பட்ட இந்த ஒரு கீழ்ப்படுதல் மிகுந்த அந்த பரிசுத்தமாகுதலுக்காக நம்மளை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சிறிதளவும் சலிப்போ அல்லது அதிருப்தியோ அல்லது ஒரு சோர்ந்து போகுதலோ இவைகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பரிசுத்தமாகுதல்ல தேவன் சில சமயங்கள்ல அவர் சுத்தியல் உபயோகப்படுத்துவார், சில சமயங்கள்ல உளி உபயோகப்படுத்துவார், சில சமயங்கள்ல நம்மளை மழுங்கடிப்பதற்கு அல்லது மழுக்குவதற்கு நம்மளை சைன் பண்ணுவதற்கு தேவையான சில டூல்ஸ் என்ன பண்ணுவார், அவர் பயன்படுத்துவார். அந்த மாதிரியான சமயங்கள்ல, சரிங்களா, நாம் பரிசுத்தமாகுதலின் ஒரு அருமையான ஒரு வாய்ப்புக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கிறோம். அதற்கான ஒரு செயல்பாட்டின் முறைகள் தான் இவை என்பதை நாம் என்ன பண்ணணும்னா அறிந்தவர்களாக அவைகளில் நாம் ஒப்புக் கொடுக்கணும். அப்ப இந்த விஷயங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் மனதில் வைக்கணும். இவ்வளமாக இந்த பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையின் மரண பரியந்தம் தேவன் நம்மளை கொண்டு செல்கிறவராகவும் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவராகவும் தேவன் அங்கு இருக்கிறாரு. இரண்டாவது படியாகிய பரிசுத்தமாகுதல் நிறைவடையும் போது நம்மளுடைய மரணம் நடக்கும். அதான் சப்ஜெக்ட் கூட பார்த்தோம் இல்லைங்களா, பரிசுத்தவான்களின் மரணம் தேவனுடைய பார்வைக்கு எவ்வளவு அருமையாக இருக்கு. வாசிக்கலாம் சங்கீதம் 116வது சங்கீதம் 15வது வசனம்.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது.
இது எவ்வளவு விசேஷமானது பாருங்க. யாருடைய மரணம்னா பரிசுத்தவான்களின் மரணம் அது. அப்ப அந்த பரிசுத்தவான்களின் மரணம் என்ற வார்த்தையிலே காணப்படுது பரிசுத்தம். அப்ப தேவனுடைய சித்தம் கூட ஒருவர் மூன்றாவது படிநிலையை அடையணும் அப்படின்னா இரண்டாவது படிநிலையை அவர் என்ன பண்ணி ஆகணும், அவர் பூர்த்தி செய்து ஆகணும். அந்த படிநிலையில முற்றிலும் அவர் வாழ்ந்து அவர் அந்த வாழ்க்கையை அவர் நிறைவு செய்து ஆகணும். அப்பதான் அந்த மூன்றாவது படிநிலையை அவர் என்ன பண்ண முடியும்னா அவர் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது அவர் அடைய முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவாக நம்முடைய மரணத்துல இந்த பரிசுத்தமாகுதல் நிறைவடையுது. சரி, நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தமாகுதல் போய்கிட்டு இருக்கா? இந்த பரிசுத்தமாகுதலின் விஷயங்கள்ல நம்மளை நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம காணப்படுகிறோமா என்பதை அனுதினமும் நாம் தான் என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நாம் யாவரும் பரிசுத்தவான்களாகவே என்ன இருக்கிறோம், கூட்டப்பட்டு நாம் இன்னும் பரிசுத்தம் அடைவதற்கான அருமையான வாய்ப்புல தான் இன்றைய நாளினுடைய மாநாடு கூட என்னாயிட்டு இருக்குங்க. இப்ப ஏற்பட்ட அருமையான விஷயங்கள்லாம் கூட இதனுடைய அடிப்படையில தான் அங்க இருக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவைகளை நாம் உணர்ந்து நம்ம செயல்படணும். அப்ப பாருங்க, ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்துல அவருடைய இரண்டாவது படிநிலையாகிய பரிசுத்தமாக்கப்படுதல் அது அங்க நிறைவடையுது அப்படின்னு பார்க்கணும். ஆனா அது மாத்திரமல்ல, அந்த மரணத்துல ரெண்டு விஷயம் நடக்குது. என்னங்க மரணத்துல ரெண்டு விஷயம் நடக்குது? ஆல்ரெடி பரிசுத்தமாக்கப்பட்டு முழுவதும் தங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்த பரிசுத்தவான்களுடைய பங்கடைதலும் மற்றும் இந்த காலங்கள் அந்த பரிசுத்தமாதலுக்கு நம்மளை ஒப்புக் கொடுத்து அந்த வாழ்க்கையை பூர்த்தி செய்யும் போது இமைப்பொழுதில் கர்த்தரிடத்தில் சேரக்கூடிய விஷயம், இது ரெண்டுமே மரணத்துலதான் அங்க நடக்கும். அப்ப அந்த ஒரு வகையில அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த மகரின் காலங்கள் இப்போது இந்த சமயங்கள்ல நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில அங்க போய்கிட்டு இருக்கு. இப்ப இதனுடைய நிறைவேறுதலுக்கு பின்புதான் தேவன் மிகுந்த ஆசீர்வாதமாகிய மூன்றாவது பணிநிலை மகிமை ஆக்கப்படுதல், அது கூட தேவன் தான் செய்யறார், தேவன் தான் செய்யறார். சோ அந்த ஒரு வகையில பார்க்கும்போது மகிமையாக்கப்படுதல், இது நம்முடைய வாழ்க்கையில விசேஷமான ஒரு நோக்கம், ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் இயேசு கூட அவருடைய வாழ்க்கையில வச்சிருந்தார். அவரு அந்த மகிமையாக்கப்படுதலின் அந்த விசேஷமான ஆசீர்வாதத்தின் விஷயத்திற்காக இதைத்தான் சபை கூட எதிர்பார்க்கணும். அந்த ஒரு வகையில மகிமையாக்கப்படுதல் என்று சொல்லும் போது மகிமை அப்படின்னா என்ன, ஒரு சபை எப்படி மகிமையாக்கப்படுவாங்க என்பதை நம்ம சரியான வகையில நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நாம கொஞ்சம் டிவைன் பிளான் சார்ட் நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப எளிமையானவைகள் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பரிசுத்த மகதல், அதாவது மன்னிக்கணும், அதனுடைய மகிமையாக்கப்படுதல் நிலையை நம்ம நினைத்த உடனே நம்ம எட்டிட முடியாது. அப்ப இதனுடைய விஷயங்களை தேவன் என்ன ஒரு வகையில வைச்சிருக்கிறார் என்று பார்க்கும்போது பாருங்க, இதை நம்ம சரியான வகையில புரிந்து கொள்வதற்கு ஆல்ரெடி முதன்மையாக முதல்வராக மகிமையாக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் இயேசுவை கவனிச்சோம் அப்படின்னா அவருக்கு நடந்துட்ட அதே செயல்முறைகள் தான் ஒரு புது சிஷ்யர்களாகிய அவருடைய சரீரத்தின் அங்கங்களுக்கும் நடக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். பாருங்க இப்ப சார்ட் பார்க்கும்போது பாருங்க இதுல இருக்கக்கூடிய மட்டக்கோடுகளையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். பிளைன் பாருங்க கீழே இருக்கு ஆர் பிளைன், இது எதை ரெப்ரஸ் பண்ணுது அப்படின்னா மரணம், விழுந்து போன ஜனங்களுடைய நிலை. அதற்கு மேல் பார்க்கும்போது பி பிளைன் இருக்குது, பி மட்டக்கோடு, இது டைபிக்கல் ஜஸ்டிபிகேஷன், அதாவது நிழல் நீதிமானாக்கப்படுதல். இது தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுத்திருந்தார், வேற யாருக்கும் தேவன் கொடுக்கல. நிழல் நீதிமான்கள், நிழல் நீதிமானாலே என்னங்க, அவங்க நிஜமாக நீதிமானாக்கப்பட்டவர்கள் அல்ல, அல்லது அந்த நீதிமானாக்கப்படுதலில் முழுமை பெற்றவர்களும் அல்ல, அவங்க நிழல் நீதிமான்கள் அவ்வளவுதான். அதற்கு மேல பார்க்கும்போது என் பிளைன், என் பிளைன் இது எதை ரெப்ரஸ் பண்ணுது அப்படின்னா நீதிமானாக்கப்படுதல், புரியுதுங்களா, நீதிமான் நிலை, அல்லது சரீரத்தில் ஒரு பரிபூர்ண தன்மையை உடைய ஒரு நிலை, இதை அது அடையாளப்படுத்து. இதுவரை தான் சரிங்களா பூமிக்குரிய ஒரு ஜனங்களுடைய நிலையாக நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆதாம் என் பிளேன்ல இருந்தாரு, அதற்கப்புறம் அவரு கீழே தான் போனார், ஆர் பிளேனுக்கு தான் போனார், சரிங்களா. ஆனா தேவன் பாருங்க அவருடைய தெய்வீக திட்டத்தில் அவருடைய ஜனங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அடுத்த மட்டக்கோடுகள் எங்க காணப்படுது அப்படின்னா பாருங்க சுவிசேஷ யுகத்தின் காலப்பகுதியில் தான் காணப்படுது. அதை யூத யுகத்திலேயோ அதற்கு முந்தின காலங்களிலோ தேவன் என்ன பண்ணல, அந்த மட்டக்கோடுகளை அவர் வைக்கல. எங்க பார்க்கலாம் நாம எம் பிளைன், இந்த எம் பிளைன் இதை எதை ரெப்ரஸ் பண்ணது, இதை எதை அடையாளப்படுத்துது என்று சொல்லும் போது இது ஆவியில் ஜெனிப்பித்தல். இந்த ஆவியின் ஜெனிப்பித்தல் என்று சொல்லும் போது யார் ஒருவர் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறாரோ அந்த சமயத்துல ஒருவருக்குள் நடக்கக்கூடிய விசேஷமான ஆசீர்வாதம் தான் ஆவியினால் ஜெனிப்பித்தல், ஆவியில் ஜெனிப்பித்தல். அதற்கப்புறம் அந்த ஆவியில் ஜெனிப்பித்தல் அவர் பூர்த்தி செய்யும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த ஆசீர்வாதம் எங்க என்று பார்க்கும்போது ஆவியில் பிறத்தல், எல் பிளேன், மற்றும் அதுக்கு மேல பார்க்கும்போது கே பிளைன் குறிக்குது மகிமையின் நிலை. இதை கர்த்தர் இயேசு எவ்வளவு இந்த ஒரு படிநிலையை அவர் கடந்தார் அப்படின்னா பாருங்க, நாம ஆர் பிளைன்ல இருந்து நம்ம என் பிளைன் வந்தோம், ஆனா கர்த்தர் இயேசு அப்படி இல்ல. கர்த்தர் இயேசு வரும்போது அவர் என் பிளைன்ல ஒரு பரிசுத்தராக, ஒரு நீதி உள்ளவராக, ஒரு ஜீவ நிலையை உடையவராக கர்த்தர் இயேசு அங்க வந்தார் அவர், சரிங்களா. அப்ப அவரு ஆல்ரெடி வரும்போதே அவர் நீதிமான், அவர் நீதிமான், அவருடைய வாழ்க்கையில அவர் ஆக்கப்பட வேண்டிய அவசியம் அவருடைய வாழ்க்கையில இல்ல, அவர் ஆல்ரெடி அவர் நீதிமான். இப்ப அவருடைய வாழ்க்கையில இரண்டாவது படிநிலை பார்க்கும் போது எம் பிளைன், எப்ப அவர் யோர்தான்ல தன்னை முற்றிலும் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்ப அவருக்குள் நடந்துச்சு என்னங்க, ஆவியில் ஜெனிப்பித்தல். அப்ப அந்த ஆவியில் ஜெனிப்பித்தல் பார்க்கும்போது அவர் 3.5 வருஷ காலம் என்ன பண்ணார், அந்த ஆவியின் நிலையில அவர் படிப்படியாக படிப்படியாக அவர் வளர்ந்து 3.5 வருஷத்துக்குள்ள அதை ஃபுல்ஃபில் பண்ணி அவர் பிறத்தலுக்கு அவர் ரெடியானார். அவர் அவருடைய வாழ்க்கையில கூட அந்த பரிசுத்தமாகுதலுடைய விஷயத்துல நிறைவடைந்த போது, இரண்டாவது படியினுடைய விஷயம் நிறைவடைந்த போது அவருடைய வாழ்க்கையில கூட மரணம் அங்க வந்துச்சு, மரணம் வந்துச்சு. அந்த மரணத்துல தேவன் அவருக்கு கொடுத்தாரு உச்சபட்சமான ஆசீர்வாதம், பிரம்மாண்டமான வல்லமையை பயன்படுத்தி தேவன் தன் குமாரனை அவரு ஜீவனோடு எழுப்பினார். வசனம் வாசிக்கலாம், எபேசியர் 1:19 வசனம்.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.
ஆமா, கர்த்தர் இயேசுவினுடைய வாழ்க்கையில அவருடைய மரணத்துல தேவனுடைய மகத்துவமான சத்துவத்தை பயன்படுத்தி அவரை அழியாமையில அவர் எழுப்பினார். அப்ப கர்த்தரை சீவனமாக அவர் அழியாமையில எழுப்பப்பட்டார். எழுப்பப்பட்டு அவர் எங்க போனாரு மீண்டும் நாம் சாட்டுக்கொள்ளலாம். இப்போ அழியாமையில் தேவனால் எழுப்பப்பட்டு அவர் மீண்டும் எங்க வந்தார், கேப்லைன் போயிட்டாரா அப்படின்னா இல்ல, அவரு எல்பிளைன்ல 40 நாளளவும் அவரு தேவன் அவருடைய திட்டத்தில் வைத்திருந்துட்ட அந்த மாபெரும் வேலைகளை அவர் சீசர்களுக்கு மத்தியில அவர் செய்கிறவராக நாம பார்க்கிறோம். நாம் சரிங்களா, எழுப்பப்பட்டது அழியாமை தான். ஏன்னா அநேகர் அந்த எல்பிளைன் வந்து தூதர்களுக்கான நிலை, அவர் தூதர் நிலையில இருந்தார் நம்ம நினைக்கிறோம், அது தவறு. ஏன்னா தேவன் அவரை எழுப்பும் போதே அழியாமையில தான் அவர் எழுப்பினார். ஆனா 40 நாள் அவர் அந்த எல் பிளேன்ல இருந்து அந்த வேலைகளை செய்து முடிச்சிட்டு பிற்பாடு அவர் பிதா கிட்ட போகும்போது அதனுடைய விஷயம் காண்பிக்குது கே பிளேன், அது குளோரி ஆஃப் ஆபீஸ். என்ன சொல்லணும்னா பிதாவாகிய தேவனோடு மாபெரும் ஐக்கியம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு உறவு, இப்படி கூட நம்ம சொல்லலாம். அந்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இயேசு இந்த கே பிளைன்ல அவர் வாங்கிட்டார். அவர் அந்த மகிமையை பெற்றுக்கொண்டார். அவர் எழும்போதே அழியாமை, அந்த மகிமையின் நிலை பார்க்கும்போது தேவன்கிட்ட அதை பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். நாம அந்த ஒரு வகையில பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில இந்த மகிமையாக்கப்படுவதனுடைய விஷயம், அவர் ஆவியில் ஜெனிப்பித்தல் நடக்கும் போதே தனக்கு இந்த மகிமை கிடைக்கும் அப்படின்னு கர்த்தருக்கு தெரியுமா? அவர் தன்னை அர்ப்பணிக்கும் போதே இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில தேவன் எனக்கென்ற ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, அது அழியாமை கனம் மகிமை என்று அவருக்கு தெரியுமா அப்படின்னா, ஒரு வசனம் நமக்கு காண்பிக்கும் போது நமக்கு அதனுடைய தாற்பயம் புரியறதில்ல. வாசிக்கலாம் நாம யோவான் 17:5.
பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே.
ஆமா, இந்த வசனம் நம்ம பார்த்துட்டு கர்த்தர் இயேசுக்கு தெரியாது. கர்த்தர் இயேசு வந்து அவர் எனக்கு என்ன நிலைமை கொடுத்திருந்தீங்களோ அது கொடுங்க தேவனே அப்படின்ற ஒரு விஷயம் வைத்ததாக நாம் பார்த்துட்டு, கர்த்தர் இயேசு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு அதனுடைய முடிவில் அவருக்கு என்ன நிலை கிடைக்கின்றது அவருக்கு தெரியாது என்கின்ற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கலாம். ஆனா அப்படி இல்ல, கர்த்தர் இயேசு அந்த வசனத்துல அவர் மிகுந்த தாழ்மையை தேவனுக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்தினார். ஆனா கர்த்தர் இயேசுக்கு தெரியும், இந்த ஆவியில் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், இதனுடைய நிறைவேறுதல் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை கர்த்தர் அறிஞ்சிருந்தார். அதனாலதான் அவருடைய வாயின் வார்த்தைகள் அவர் சொல்லிட்டாரு. வாசிக்கலாம் யோவான் 5:26.
ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார்.
பாருங்க, இதை சொன்ன கர்த்தருக்கு தெரியாதா? பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் என்று சொல்லும்போது, இங்க அந்த விசேஷமான அந்த மூன்றாவது நிலையாகிய அந்த ஆசீர்வாதத்தின் காரியங்களை கர்த்தர் இயேசு அங்க பேசிட்டு இருக்கிறார். சேம் இதே ஸ்டெப் தான் ஒரு பரிசுத்தவான்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கூட நடக்குது. பட் நாம வரும்போதே என் பிளேன்ல வர்றதில்ல, நம்ம வரும்போதே நம்ம எங்க வரோம் அப்படின்னா, நம்ம இருந்ததே ஆர் பிளேன்ல, மரண நிலையில நம்ம இருந்தோம். நம்ம அங்க இருந்து எப்ப நம்ம கர்த்தர் மீது நம்ம விசுவாசம் நம்பிக்கை வைத்தோமோ அப்ப நம்ம என் பிளேனுக்கு வரோம். வந்தது மாத்திரமல்ல, இந்த நிலையிலிருந்து என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அந்த முழுவதும் நம்மளை ஒப்புக் கொடுத்த அந்த சமயத்துல நமக்கு நடந்துச்சு ஆவியில் ஜெனிப்பித்தல், எம் பிளேனுக்கு நம்ம போனோம். இப்ப அந்த நிலையில தான் நாம இருக்கிறோம். இன்னைய நாள்ல உடன்படிக்கை பண்ணிட்டு அருமையான சகோதர சகோதரிகள் கூட இப்ப இந்த நிலையில நீங்க வந்திருக்கிறீங்க. இது பெரிய ஆசீர்வாதம் சரிங்களா. அப்ப இந்த நிலையில தான் நாம அங்க வந்து நிற்கிறவர்களாக நாம் பார்க்கிறோம். இதுல நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நிறைவு செய்யும் போது தேவன் நமக்கு கூட கொடுக்கிறாரு. அதே வசனம் நமக்கு காண்பிச்சு அதே பலத்த சத்துவத்தின் வல்லமையை நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவன் பயன்படுத்துறாரு. நம்மளை அந்த ஒரு மாபெரும் முதலாம் உயிர்த்ததல்ல, நம்மளை எழுப்பும் போது கூட அதே சத்துவத்தின் வல்லமையை தேவன் அங்க பயன்படுத்தி அந்த மகிமைக்குள்ள கொண்டு போகும்போது அதற்கு முந்தின படிநிலையாகிய அந்த எல்ப்ளைன்ல தான் நாம கூட அங்க போவோம். ஏன்னா இப்ப கர்த்தர் இயேசு எங்க வந்திருக்கிறார், எங்க வந்திருக்கிறார், இப்ப அவரு எல்ப்ளைன்ல அவர் வந்திருக்கிறார். 1874 அவர் எங்க வந்திருக்கிறார். இப்ப நாம் அவரோடு போய் என்ன ஆவோம், நாம் அவரோடு அதே எல்ப்ளைன்ல நாம் இருப்போம். நாம் பின்பு கேப்ளைன், அது விசேஷமான ஒரு தருணம், அது விசேஷமான ஆசீர்வாதம், அது பிதாவுக்கு முன்பதாக சகல பரிசுத்த தூதர்களுக்கு முன்பதாக நம்மளை அறிக்கை பண்ணக்கூடிய ஸ்தானம், அந்த மகிமே, அந்த ஒரு குளோரி ஆஃப் ஆபீஸ்க்குள்ள நாம் கூட கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக அது இருக்கும். அது ரொம்ப விசேஷமானது. ஒருவேளை நம்ம கற்பனை செய்து பார்க்கலாம், சுற்றிலும் தூதர்கள், நடுவில் சிங்காசனம், அதுல நம்முடைய தகப்பன், நம்முடைய பரமபிதா, அவர் வீற்றிருக்கும் போது ஒரு கதவு திறக்கப்படுது, கர்த்தர் இயேசு அனைவருக்கும் நடுவில் நின்று, இதோ என்னுடைய அங்கங்கள், என்னோடு மகிமைக்குள் வரவழைக்கப்பட்ட அருமையான என்னுடைய சரீரம் என்று காண்பிக்கும் போது, அந்த கதவு திறக்கப்படும் போது சகல தூதர்களுடைய பார்வை மற்றும் தேவன் கூட பார்ப்பார். பார்க்கும்போது நாமெல்லாம் உள்ள வந்தா அந்த நேரம், அந்த தருணம் எப்படி இருக்கும் யோசிப்பார். இது ஏதோ ஜனங்கள் விசேஷமான ஒரு பெரிய பெரிய ஆட்கள் பார்க்கக்கூடிய பார்வை இல்லைங்க, பரலோகத்தின் காட்சி, இது பரலோகத்தின் விஷயம். அப்ப இதோ ஒரு இந்த ஒரு அந்த ஒரு நிலையில் பாருங்க, அந்த ஒரு ஆசீர்வாதம் அந்த இடத்துல, அந்த ஒரு சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல நம்மளை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கும், அந்த ஒரு மகிமையின் நேரம் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும், புரியுதுங்களா. சோ அந்த ஒரு வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மகிமையாக்கப்படுதல் முதன்மையானவர் கர்த்தர் இயேசு. வசனம் நாம் வாசிக்கலாம், கொலோசியர் 1:18.
அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல் வரலாயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர்.
ஆமாம், கர்த்தர் இயேசு தான் எல்லாவற்றிலும் முதல்வர். இந்த மகிமையின் ஸ்தானத்தை பெற்றுக் கொண்டதில் கூட கர்த்தர் இயேசு முதன்மையானவர். பிற்பாடு நாம் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். எப்படி பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லும் போது இதனுடைய விளக்கங்கள் 1 Corinthians 15:42-44 நாம் வாசிக்கலாம்.
மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், ஜென்மம் சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு.
ஆமா, இதுதான் ரொம்ப விசேஷமான வசனம், ஆனா ரொம்ப தவறா இருக்கு. இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா பாருங்க, அழிவுள்ளதற்குள் விதைக்கப்படும். ஆமா, இந்த விளையாடப்பட்ட இந்த ஒரு ஆவியின் அந்த ஒரு புது சிந்தையை நாம் அழிவுள்ள இந்த சரீரத்துக்குள் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்னா பெற்றிருக்கிறோம். அழிவுள்ளதற்குள் விதைக்கப்படும், சரிங்களா. அழிவுள்ளதாகியதுன்னா இந்த சரீரமா மகிமையை பெற்றுக் கொள்ளும், கண்டிப்பா இல்ல. சோ அழிவுள்ள இதற்குள் அழியாமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய அருமையான அந்த ஒரு புது சிந்தையை, அந்த ஒரு ஜெனிப்புத்தலை தேவன் நமக்குள்ள அங்க வச்சிருக்கிறார் அவரு. அப்புறம் வாசிக்கலாம், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் வராது, கனவீனம் உள்ளதற்குள் விதைக்கப்படும், அது எழுந்திருக்கும் போது கனம் உள்ளதாய் அது எழுந்திருக்கும். சோ இவ்வளவு இந்த வசனங்களை நம்ம வாசிக்கணும். பலவீன பாடத்துக்குள் விதைக்கப்பட்டு அது பலம் உள்ளதாக அது விதைக்கப்படும், அது எழுந்திருக்கும். இப்படியாக அதனுடைய எழுதல்ல அது பெற்றுக்கொள்ளும் ஒரு புதிய மேனியை, அந்த சிந்தைக்கு உரிய மேனியை. ஏன் தேவன் அழியாமையில தேவன் சரீரத்துக்கு மரணத்தை கொடுத்து அந்த சிந்தையை ஏன் பிரிச்சு அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த சிந்தை பூரணப்பட்டு, சரிங்களா, எல்லா வகையிலையும் தேவனுடைய சித்தத்தை எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய அருமையான நிலையில் இருக்கக்கூடிய அந்த புது சிந்தைக்கு ஏற்ற சரீரமாக இது இல்லாதபடினால தேவன் இந்த சரீரத்தை மரணத்தில் தள்ளி அந்த சிந்தைக்கு ஏற்ற சரீரத்தை தேவன் கொடுக்கிறார், அல்லது அந்த சிந்தை சரியானவைகளை கிரியை செய்வதற்கு வேலைகளை செய்வதற்கு ஏற்ற ஆவியின் சரீரத்தை தேவன் அங்கு கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். நாம் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் இப்ப நமக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப இந்த வெளியேறப்பட்ட அந்த மகிமையாக்கப்படுவதனுடைய அந்த ஒரு ஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, இப்ப இந்த ஒரு அழிவுள்ள சரீரத்துக்குள்ள கனவீனமான சரீரத்துக்குள்ள இவை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் ஆனா இந்த ஒரு பரிசுத்தமாக்கத்தினுடைய நிறைவுல முழுவதும் அந்த ஒரு ஆவியில பிறத்தலுக்கான தகுதியை நாம் அடைந்திருக்கும் போது இந்த மகிமையாக்கப்படுதல் தேவன் நம்மளை அங்க கொண்டு செல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, யாருக்கு இந்த மகிமையை கொடுப்பார்? இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்கிற விஷயங்கள். பட் யாருக்கு இந்த மகிமையை கொடுப்பாரு? எப்படி இருந்துட்டா இந்த ஒரு மகிமையை அவர் கொடுப்பார், இந்த நிலைமைக்கு அவர் கொண்டு செல்லுவார் என்று நம்ம பார்க்கும்போது, இதுல கூட நம்ம கர்த்தரை பார்த்து தான் நாம் கூட கற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த மகிமையின் நிலைக்குள் கடந்து செல்லக்கூடிய ஒருவரிடம் தேவன் வாங்க உங்களுக்கு இந்த நிலை தருகிறேன் என்று நான் அவர் கொடுக்கறதில்லை. சில எதிர்பார்ப்புகள் தேவன் வைக்கிறார். ஏன்னா விசேஷமான ஆசீர்வாதம், பிரம்மாண்டமான ஒரு நிலைக்கு அவர் கடந்து போகும்போது, அப்ப ஏற்பட்ட ஆசீர்வாதத்துக்குள் தேவன் அவர்களை வழி நடத்தும் போது அவர்களை எளிமையானவைகள் என்ன பண்றது இல்லைங்க, கையை பிடிச்சு கூட்டு போறதில்லை. அந்த ஜனங்கள்கிட்ட தேவன் விசேஷமான சில எதிர்பார்ப்புகளை வைக்கிறாரு. கர்த்தர் இயேசு இதுல முதன்மையானவர் என்று சொல்லும் போது, எப்ப அவர் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டாரோ அப்ப தேவன் அவர்கிட்ட விசேஷமான சில எதிர்பார்ப்புகளை அவர் வைத்தார். என்ன எதிர்பார்ப்பு என்று சொல்லும் போது வாசிக்கலாம் எபிரேயர் 5:8.
அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி.
ஆமா, அப்ப இந்த வசனம் கூட நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். அப்பப்போ நம்ம பார்க்கிறது, இவைகளை படித்து நம்முடைய மனசை நம்ம அநேக சமயங்கள் நம்ம தேற்றிக் கொள்வோம். நம்ம கர்த்தருக்கே அந்த பாடுகள் வந்துச்சு, ஆனா அந்த பாடுகளை தான் அவரே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அப்படின்ற எண்ணங்கள் வைப்பது தவறு. அது என்ன விஷயம் என்று சொல்லும் போது, எப்போ கர்த்தர் இயேசு அந்த ஞான ஸ்நானத்துல தன்னை முழுவதும் அர்ப்பணிச்சாரோ அங்க துவங்குச்சு புது சிருஷ்டிக்கு உண்டான கீழ்ப்படிதலுக்கான சோதனை. அந்த சோதனையில கர்த்தர் இயேசு கூட ஜெயிக்கணும், அவருடைய கீழ்ப்படுதலை முற்றிலும் காண்பிக்கணும், ஒரு புது சிருஷ்டியாக ஒரு புது சிருஷ்டியா தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் செய்கிற காரியங்கள்ல, கீழ்ப்படியக்கூடிய காரியங்கள்ல, ஊழியத்தின் காரியங்கள்ல, சகல விஷயங்களையும் இப்ப ஒரு புது சிருஷ்டியாக என்ன பண்ணும்னா அவர் கீழ்ப்படிந்து காமிக்கணும். இது கஷ்டமா கர்த்தர் இயேசுக்குனா, கர்த்தர் இயேசுவாகவே இருந்துட்டாலும் புது சிருஷ்டியாக கீழ்ப்படினா அது சாதாரணமான விஷயம் இல்ல, அது கஷ்டம். அதனாலதான் வசனம் காண்பிக்குது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னா, ஆல்ரெடி அவர் கீழ்ப்படுதல் உடையவர் தான் தேவனுக்கு எப்போதும். ஆன போதிலும் ஒரு புது சிருஷ்டியாக அந்த 3 வருஷம் அவர் கீழ்ப்படுத்திட்டு அந்த கீழ்ப்படுதலை தான் இந்த வசனம் அங்க காண்பிக்குது அவர். சோ அதே போலதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில கூட எதை எதிர்பார்க்கிறார்னா, இதே விஷயம் நம்ம கிட்ட வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிறார் அவர். 9வது வசனம் காண்பிக்குது பாருங்க, அதுலயே நாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்ப கர்த்தர்கிட்ட எதிர்பார்த்துட்டு அதே விஷயம் தேவன் யாருக்கிட்ட கூட எதிர்பார்க்கிறார்னா, நம்ம கிட்ட கூட எதிர்பார்க்கிறார் அவர். அப்ப அந்த கீழ்ப்படுதல் என்று சொல்லும் போது என்ன கீழ்ப்படுதல்? கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையில வந்துட்ட எல்லா வகையான அனுபவங்களுக்கு மத்தியில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து போனார் அப்படின்ற விஷயமா? அவ்வளவு பாடுகளை அவர் சகிச்சுக்கிட்டாரு, அவ்வளவு பேச்சுகளை அவர் சகித்துக் கொண்டார் அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்வதா? அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில அந்த புது சிஷ்யனுடைய அந்த நிலையில தேவனுடைய சித்தத்துக்கு மாத்திரம் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுக்கிற விஷயங்கள்ல அநேக கடினமான சூழ்நிலைகளையும் கடினமான நிலைகளையும் காலங்களையும் அவர் கடக்க வேண்டியது இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கெத்செமனேல 3 முறை கேட்டார். ஆன போதிலும் தேவனுடைய சித்தம் இது அல்ல என்று அவர் உணர்ந்து கொண்ட போது, உங்க சித்தத்துக்கே நான் என்ன பண்ணிடுறேன், முற்றிலும் நான் ஒப்பு கொடுத்துறேன். இதுதான் விஷயம். இப்படியாக சகல விஷயங்களிலும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அவர் அறிந்து அவைகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற விஷயம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய அனுபவங்களாக இருக்கட்டும், அந்த அனுபவங்கள்ல தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் முற்றிலும் தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கக்கூடிய மனது உடையவர்களாக நம்ம இருக்கணும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் தேவன் நியமிச்சிருக்கிறார், வாக்கு தத்தங்களாக கூட கொடுத்திருக்கிறார். இவைகள் மாத்திரமல்ல, உபத்திரவங்கள் இருக்குது, சோதனைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. இந்த காலத்துக்கே உரிய விசேஷமான சோதனைகள் கூட கண்டிப்பா இருக்குது. புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில நமக்கு கண்டிப்பான சில ஏமாற்றங்கள் கூட வரும், எதிர்பார்ப்புகளை தாண்டின ஏமாற்றங்கள் கூட வரும், சில சமயங்களில் தோல்விகள் கூட வரும், வறுமை கூட வரும். வறுமை வரும்போது கூட தேவனே எனக்கு நீங்க நன்மை செஞ்சிருக்கிறீங்க, ரோமர் 8 வர்றது போல தேவனுடைய சித்தத்தின்படியும் அனுமதியின்படியும் தான் எனக்கு வந்திருக்கு, எல்லாம் நன்மைக்கு என்கின்ற இந்த எண்ணம் அந்த சமயத்தில் நம் இருதயம் அங்க காண்பிக்கணும். சில சமயங்களில் ஆதரவற்ற நிலை வரலாம், கர்த்தருக்கு வந்த அதே விஷயம். நமக்கு எதிரான சில விரோத செயல்கள் கூட நடக்கலாம். சில சமயங்களில் சரீர உபாதைகள் வரலாம். இவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில் அனைத்திலையும் முறுமுறுப்பு இல்லாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சரிங்களா, அவைகளில் முற்றிலும் நம்மளை உட்படுத்திக் கொண்டு அதிலிருந்து விலக்கிக் கொள்வதற்கு நம் மனசு வைக்கக்கூடாது. உட்படுத்திக் கொண்டு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கான வழிகளாக இவைகள் இருக்குது. இந்த மகிமையை பெற்றுக் கொள்வதற்கான அருமையான வழிகளாக இவைகள் இருக்குது என்பதை உணர்ந்து அவைகளை நாம சரியானவைகளை என்ன பண்ணிக்கணும்னா, அவைகளோடு ஒன்றிணைந்து அவைகளை மேற்கொண்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இப்பேற்பட்டவர்களுக்கு தேவன் மகிமையை தர்றார். எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் என் ஜனங்கள், என் பிள்ளைகள் எனக்கு மாத்திரம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என் சித்தத்தை மாத்திரம் முன்வைத்து என் சித்தத்திற்கு மாத்திரம் அவர்கள் முன்வந்து முன் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்கின்ற ஒரு விஷயம் அவர் பார்த்து இப்பேற்பட்டவர்களுக்கு அந்த மகிமையின் நிலை அங்கு கொடுக்கிறார். இன்னும் வசனத்தின் மூலம் பார்க்கும்போது பாருங்க, இந்த காலங்களில் நம்மளுடைய விஷயம் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும். சகல விஷயங்களிலும் சகல சூழ்நிலைகளிலும் காலங்களிலும் நாம் தேவனை பார்த்து நம்ம நோக்கி கூப்பிட வேண்டிய ஜனங்களாக நாம் இருக்கணும். எப்படி என்று பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 91 சங்கீதம் 15 வசனம்.
அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
மகிமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஜனங்களுடைய அருமையான நிலைப்பாடு இந்த வசனம் காண்பிக்குது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்படி? தேவனே, இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறதா, ஜபத்துல கூப்பிடுறதா அப்படின்னா அப்படி இல்லை. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று சொல்லும் போது இந்த விஷயத்தை கர்த்தர் ரொம்ப அழகான வகையில் அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 14:13 வசனம் வாசிக்கலாம்.
நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்.
அப்ப இந்த வசனத்தினுடைய தாற்பயம் புரியும். நம்ம எதை கேட்போம், ஒரு வாய்ப்புக்குள் கடந்து போகக்கூடிய ஒரு சபை வாய்ப்புல முன்னேறி போகணுன்ற எண்ணம் உடைய அந்த பரிசுத்த மகதல சரியாக தன்னை இணைத்துக் கொண்டவர் இந்த வசனத்தை சரியாக அவர் புரிந்து கொள்வார். புரியுதுங்களா? அவர் தேவன்ட போய் எதையும் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார், என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என் பிதா மகிமைப்படும்படியாக. தேவன் நமக்கு தருகிற விஷயங்கள்ல அதுல மகிமைக்கான விஷயம் தேவனுடைய காரியம் கூட இருக்குது. தேவன் மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது, நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுவது அப்படின்னா என்ன? நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் பட்சத்திலிருந்து உத்தரவு கூட வரணும். அப்ப அந்த உத்தரவுல நமக்கு ஏற்ற வழிநடத்தல்களையும் ஆலோசனைகளையும் சகலத்தையும் நம்ம பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா, நம்ம கூப்பிட்டவுடனே தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுத்துருவாரா அப்படின்னா இல்ல. பட் யாருக்கு கொடுக்கிறாரு சொல்லும் போது சங்கீதத்தில் காண்பிக்கப்பட்ட இந்த வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் சொல்லிட்டாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்க எவைகளை தேவன்கிட்ட பிதா கிட்ட கேட்பீங்களோ என்று சொல்லும் போது இன்னும் நம்ம சரியான வகையில புரிந்து கொள்வதற்கு யோவான் 15:7 வசனம் நாம் வாசிக்கலாம்.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
இதுதான் கான்செப்ட், இதுதான் விஷயம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். கர்த்தர் இயேசு வாழ்க்கையில கூட இருந்துச்சு இந்த விஷயம், இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில கூட இருந்துச்சு. கர்த்தர் இயேசுனுடைய இருதயத்தில் என்ன இருந்துச்சு? முற்றிலும் தேவனுடைய சித்தம், 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 சித்தம். இது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இருதயத்தில் இருந்துச்சு. அவருக்குள்ள யார் இருந்தா, அவருக்குள்ள யார் இருந்தா? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இருந்ததுனால இப்ப கர்த்தர் இயேசு யாருக்குள்ள இருக்கிறார்னா, தேவனுக்குள்ள இருக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, கர்த்தர் ஒரு முறை சொல்லும் போது என் வார்த்தை உங்களிலும், உங்களிலும், அது குறிக்குது தேவனுடைய சகல விதமான சித்தம் செய்கிற காரியங்கள், தேவனுடைய வழிநடத்தல நாம் செய்ய வேண்டிய பங்கு பாகங்கள், இவைகளெல்லாம் என்ன என்பதை நம்முடைய இருதயங்களை நாம் என்ன பண்ணிருக்கணும், தேவனுடைய வார்த்தையாகிய எழுத்தின் வடிவில் பெற்று நம்முடைய இருதயத்துல பதியே வைத்திருக்கணும். எப்போதும் அந்த சிந்தைகளை உடைய ஜனங்களாக நாம் இருக்கணும். இதுதான் அவருடைய வார்த்தையில நாம் இருக்கிறது, சரிங்களா? அவர் உங்களிலும், கர்த்தர் நம்மல்லன்னு சொல்லும் போது பெற்றிருக்கிற வார்த்தை மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி ஒருவர் வாழும் போது இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் ஒருத்தருக்குள்ள சரியாக இருக்குதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? வார்த்தையை பெற்றிருக்கிறது மாத்திரமல்ல, இருதயத்தில் வைப்பது மாத்திரமல்ல, அதன்படி வாழ்வது, நடப்பது, அதன்படி கிரியை செய்வது, இந்த விஷயங்கள். வன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வகையில கர்த்தர் இயேசுவினுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயங்கள் அதிகமாக பெற்று அந்த வார்த்தை குறிக்கிறது தேவனுடைய சித்தம் செய்கிற விஷயங்கள், அந்த சித்தம் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு என்ன பண்றாருன்னா, மறு உத்தரவு கொடுத்து ஆபத்து, ஆபத்துன்னு சொல்லும் போது நம்ம மேற்படி பார்த்துட்ட எல்லா வகையான சூழ்நிலைகள், அனுபவங்கள், இவைகள் எல்லா மத்தியிலும் என்ன பண்றாருன்னா, நம்மளை மகிமைக்கு ஏற்ற சூழ்நிலைக்குள்ள நம்மளை வழிநடத்திக்கிட்டே தேவன் அங்க போகிறார் அவர். இதுதான் அந்த வசனத்தினுடைய காரியங்கள். அப்புறம் என்ன பண்றார் என்று பார்க்கும்போது பாருங்க, இப்படியாக அவருடைய வாழ்க்கையில அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள், சூழ்நிலைகள், அந்த விஷயங்கள் எல்லாம் தேவனங்க நமக்கு காண்பிக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிமையை பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு தேவன் நம்மளை பற்றி தான முழு விஷயங்களை என்ன பண்றாருன்னா, எல்லா ஜனம் ஜாதிகளுக்கு மத்தியில நம்முடைய வாழ்க்கையின் சகல விதமான விஷயங்களையும் அவர் காண்பிக்கக்கூடியவராகவும் நாம் பார்க்கிறோம். நாம் அதனுடைய விஷயங்கள் வசனம் வாசிக்க வேணாம், சங்கீதம் 87 சங்கீதத்தில் இருக்குது, 5 முதல் 7 வசனங்கள் நீங்க குறிச்சுக்கோங்க. அப்ப இப்பேற்பட்ட விஷயங்கள் ஒரு ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால நாம அந்த மகிமையாக்கப்படுதலுக்குள்ள நம்ம எளிமேல் நம்ம கடந்து போக முடியாது. அப்ப முதல் படிநிலையினுடைய சூழ்நிலைகளை நம்ம புரிந்து கொள்ளணும், அதுல நாம் நிலை நிற்கணும், நிலை நின்று அதனை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் பரிசுத்தமாகுதலுக்குள் நம்மை உட்படுத்திக் கொள்கிறோம். அந்த பரிசுத்தமாக்குதலுடைய விஷயங்கள்ல நாம பூரணம் அடையும் போது தேவன் மகிமையை கொடுக்கிறாரு. மகிமை தேவன் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல, யாருக்கு மாத்திரம் கொடுக்கிறாருன்னா, தேவனுடைய சித்தம் சிந்தையில் வைத்து அதிலே மாத்திரம் தங்களை உட்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஜனங்களுக்கு மாத்திரமே அவர் கொடுக்கிறார். அதனாலதான் அவங்களை பத்தி வசனம் சொல்லும் போது ரோமர் 12:2 வசனம் அங்க காண்பிக்குது, வாசிக்கலாம்.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று.
இதுதான், இதுதான் கான்செப்ட், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று.
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
மனம் புதிதாகுதல், இந்த ஒரு சிந்தை அது பிறத்தலுக்கு நேராக வளரணும் அப்படின்னா தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னது எது என்பதை என்ன பண்ணணும், பகுத்தறியக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கணும். இதுலதான் நம்ம சிந்தையை உட்படுத்திக்கணும். இதுல நாம நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, ஒரு சமயத்துல கர்த்தரோடு நாம இணைந்தவர்களாக நாம காணப்படுவோம். ஆனா இந்த ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை, பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒரு மாபெரும் ஆபத்து அல்லது வஞ்சனை ஒரு புது சிஷ்யர்களுடைய விஷயங்கள்ல இந்த காலகட்டங்கள்ல அங்க இருக்கு. கர்த்தர் இயேசு அந்த விஷயங்களை அவர் பேசிட்டார். அவர் ஏன்னா இந்த காலம் கர்த்தர் இயேசு அவர் பேசும்போது என்னுடைய 2வது வருகையின் காலகட்டங்கள்ல இந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப கண்ணுக்கு தெரியற பாகத்துல நாம் இல்ல, கண்ணுக்கு தெரியாத பாகத்துல நாம் கர்த்தருடைய வந்திருத்தலின் பகுதியில நம்ம கர்த்தரோடு இணைந்து தேவ சித்தத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம இந்த காலங்களில் இந்த பரிசுத்தமாகுதல் ஒரு குலைச்சலை ஏற்படுத்தினா அல்லது ஒரு புருஷனுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தமாகுதல் நிறைவடைவதற்கு ஏதுவான சில தடைகளை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, மகிமையாக்கப்படுதலுடைய விஷயங்கள் என்ன ஆயிரும், ஒருத்தருடைய வாழ்க்கையில அடையாமல் அங்க போகும். இதற்கேற்ற அநேக வஞ்சனையான விஷயங்கள் அங்க இருக்குது. என்ன என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லிட்டார். வாசிக்கலாம் வசனம், லூகா 17 அதிகாரம் 28 மற்றும் 29.
லோத்தருடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமே விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
ஆமா, அப்ப இதனுடைய விஷயத்தை பற்றியதான விளக்கங்கள் சகோதரர் ரசல் அவர்கள் கொடுக்கும்போது என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த காலகட்டம் புது சிஷ்யர்களுக்கு ஒரு விசேஷமான சோதனையின் காலகட்டம். ஒருவேளை இந்த காலகட்டங்கள்ல நாம் ஏமாந்து கூட போயிருவோம், ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஏமாந்துருவோம், எப்படி ஏமாந்துருவோம் என்று சொல்லும் போது அதான் சொல்றாரு, லோத்துவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். என்ன நடக்கும், என்ன நடந்துச்சு பாருங்க. லோத்தினுடைய நாட்களில் என்ன நடந்துச்சு, நம்ம பாவம் நம்ம சொல்லுவோம், ஆனா ஜனங்களுடைய வாழ்க்கை முறை பேசிட்டு இருக்கிறார். என்ன வாழ்க்கை முறை, எப்படி இருந்துச்சு உலகத்தின் வாழ்க்கை, எப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், திருமணம் பண்ணினார்கள், அப்புறம் இப்படிதான் இருந்துச்சு. இதை காண்பிக்கிறாரு, உலகம் எப்போதும் போல் அமைதியாக இயங்கிக் கொண்டு இருக்கும். அப்ப உலகம் ரொம்ப அமைதியா இயங்கிட்டு போயிட்டு இருக்கும் போது நாம என்ன நினைப்போம், உலகம் அமைதியா இயங்கிட்டு போயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், உலகத்தினுடைய எண்ணம் நோக்கம் என்ன? இதைதான் கர்த்தர் சீசர்களை அழைக்கும் போதே ஒரு கேள்வி கேட்டார், என்ன தேடுகிறீர்கள் ஒரு கேள்வி கேட்டார். அப்படின்னா உலகத்தினுடைய தேடுதலும் உலகத்தினுடைய நோக்கமும் வேற. இப்ப இந்த விஷயம் சபைக்கு துளியும் இருக்கக்கூடாது. அதைத்தான் கேட்டார் கர்த்தர், என்ன தேடுகிறீர்கள் என்று சொல்லும் போது அந்த கேள்விக்குள்ள ஞான அர்த்தம் அங்க இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகம் சரிங்களா, பிரம்மாண்டமான வீடுகளையும் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் அநேகமாயிரம் விஷயங்களை உலகம் தேடிக்கொண்டு அவைகளிலேயே அதுதான் லைஃப் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. இந்த அமைதியான வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதே ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் பார்த்து அவர் கூட ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன, ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, அமைதியா போயிட்டு இருக்கு. நாம கூட என்ன பண்ணலாம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்மளை என்ன பண்ணிக்கலாம், செட்டில் பண்ணிக்கலாம், நம்ம செட் ஆகிக்கலாம் என்கின்ற எண்ணம் வரும்போது அவருடைய அருமையான படிநிலைகள்ல என்ன ஆகுதுனா பிரேக் ஆகுது, நிக்க ரொம்ப கஷ்டம். என்ன சொல்லும் போது, இந்த காலத்துல கர்த்தர் வந்துட்டாரு, சபை நிறைவடையல, ஒரு செஞ்சுரி கடந்து வந்துட்டோம், இன்னும் நம்முடைய கண்கள் பார்க்க எதுவுமே நடக்கல, நல்லா இருக்குது உலகம் எப்போதும் போல ரொம்ப அமைதியான வகையில இயங்கிக் கொண்டு போயிட்டு இருக்கு. அப்ப நமக்கான தேவைகள் விஷயங்கள் சகல காரியங்கள் அங்க இருக்கும்போது நாம கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது கூட புது சிஷ்யர்கள் கடமைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கணும், அதுக்கு பேர் அக்கறை என்கின்ற ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஆனா அவங்க கவலைப்படக்கூடாது, உலகத்தின் கவலை. அந்த கவலை என்ன அப்படின்னா, எப்படியாவது பூமியில செட்டில் ஆயிடணும், எப்படியாவது ஃபேமிலியை செட்டில் பண்ணிடணும், எப்படியாவது என்ன பண்ணிடணும், நல்ல நிலையில ஏதோ ஒரு வேலையோ என்ன ஒரு ஸ்தானங்களை நாம பூமியில பெற்றுக் கொள்வதற்கான முழு எஃபர்ட் எடுக்கிறோமோ அது ஒரு புது சிஷ்யர்களுக்கு தகுதி அல்லாதவைகள். பட் கடமைகளை அக்கறையே செய்யணும், குடும்பமா தன்னுடைய பங்கு பாகம், தன் பிள்ளைகள் மீது, தன் மனைவி மீது, தன் பெற்றோர்கள் மீது, இந்த விஷயங்களே அவர் செய்யணும். அக்கறையை பத்தி அவர் பேசல. ஆனா இன்னைக்கு அக்கறையை ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் எப்படி மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, கடமை செய்யணும்னு வால்யூம்ல எழுதியிருக்கு அப்படின்ட்டு முற்றிலும் அப்படியே போயிடுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அது கூடாத விஷயங்கள் அவைகள். சரியான வகையில பகுத்து பார்த்து பிரித்து பார்த்து கடமைகளை கடமைகளாகவும் சரிங்களா. ஏன்னா கடமைகளை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் என்கின்ற ஒரு விஷயம் மகிமைக்கான நிலைமைக்குள்ள நம்மளை வழிநடத்திக்கிட்டு இருக்கு என்பதை உணரும் போது சரியான வகையில நம்ம என்ன பண்ண முடியும், விழிப்புள்ளவர்களாக நம்ம கடந்து போக முடியும். ஒருவருக்கு மாத்திரம் அந்த லோத்துவினுடைய காலத்துல ஒரு உணர்வு இருந்துச்சு. லோத்துவுக்கு சோதோமுக்கு வெளியில இருந்தார், இருதயம் என்னாச்சு குத்துச்சு அவருக்கு, இது நல்லா இல்லையே, இது ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறை போல தெரியலையே அப்படின்னு லோத்துவுக்கு மாத்திரம் இருதயம் குத்துச்சு. ஏன், இது சரியான வாழ்க்கை இல்லை. ஒரு சபை காலங்களுக்கு ஏற்ற உணர்வுகளை அவர்கள் பெற்றிருப்பாங்க. அந்த உணர்வுகள்ல இந்த காலத்துல நாம் கூட உணர்ந்து கொள்ளணும், இது நமக்கான காலம் இல்ல, பூமிக்குரிய ஜீவியத்தில் நம்மளை முற்றிலும் உட்படுத்திக் கொள்வதற்கான காலம் அல்ல என்பதை ஒரு புது சிஷ்டி உணர்ந்து கொண்டு பரிசுத்தமாகதலுக்குள்ள கடந்து போகணும். ஏன் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மெங்கல் பண்ணி பேசுறோம் அப்படின்னா, இது நமக்கான இலைப்பாறுதலுக்கான இடம் அல்ல, இது நம்மளை கரைப்படுத்திரும். பழைய ஏற்பாட்டிலே தேவன் வசனத்தில் சொல்லிட்டார். அப்போ கரைப்படுத்துறது அப்படின்னா பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய இந்த பரிசுத்தமாகதலுடைய விஷயத்துல நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள், பூமியில் இருக்கக்கூடிய சகல விதமான விஷயங்கள். அப்ப இவைகள்ல நம்ம கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டிய விஷயங்களை ஞானமாக செய்து நாம் போகணும். இருதயத்துல ஒரு உணர்வு இருக்கணும் எப்போதும், நாம் வாய்ப்புக்குள் கடந்து போவதற்கான ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்துல தேவன் நம்மளை நடத்திட்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு உள் உணர்வு எப்போதும் நம்ம இருக்கணும். நாம் ஒரு புது சிருஷ்டி, தேவ சித்தம் செய்வதற்காக நாம் தேவனால் விசேஷமாக இந்த சுவிசேஷ யுகத்துல, அது விசேஷமான இந்த காலகட்டங்கள்ல பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனம் என்கின்ற அந்த உள் உணர்வு நமக்கு எப்போதும் அங்க காணப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எண்ணம் வைக்கணும். லோத்துவை போல இருதயம் குத்தப்பட்டு சோதோமுக்கு வெளியே இருந்தது போல இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்து வைத்து நாம இந்த உலகத்தை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சடுதியில ஒரு இரவுல வந்துச்சு சோதோம் கழிவு, எப்ப வேணாலும் நடக்கலாம். சபையினுடைய நிறைவேறுதல் ஒருவேளை நம்மளுடைய கண்கள் காணும் இந்த காலங்களிலே கூட நிறைவேறலாம், நமக்கு தெரியாது. ஆன போதிலும் உணர்வுள்ளவர்களாக அந்த மகிமையாக்கப்படுதலுக்கு ஏற்ற நிலையில நம்மை உட்படுத்திக் கொள்வதற்கான சகலவிதமான விஷயங்களையும் நமக்குள்ள வைத்துக் கொண்டு அங்கு வாழ்வது அது ஏற்புடையதாக அன்புக்குரிய சகோதர சகோதரி அங்கு இருக்கும். இவைகள் நம் சிந்தனை வைத்து ரோமர் 12:2 நமக்கு சொன்னது போல மீண்டும் நம் வாழ்த்து நம்ம பார்த்து நம் நிறைவு செய்யலாம்.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.